ஜனங்களை தம்முடனும் ஒருவர் மற்றவருடனும் ஒப்புரவாக்குவதன் மூலம் தமது மகிமையை வெளிப்படுத்துவதுதான் தேவனுடைய மாபெரும் நோக்கமாகும். திருச்சபையானது இந்த நோக்கத்திற்கு மையமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு காலம் மற்றும் இடத்தை சேர்ந்த அனைத்து விசுவாசிகளாலும் உருவாக்கப்பட்ட அவருடைய திருச்சபையில் நாம் ஒரு அங்கமாக ஆகிறோம். நாம் ஒரு திருச்சபையில் தேவனை ஆராதித்து அவருக்கு ஊழியம் செய்யும் போது தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. கிறிஸ்து திருச்சபையை நேசிக்கிறார். நாம் அவரது நண்பர்களாயிருந்தால் நாமும் திருச்சபையை நேசிப்போம். பாடம் 47, திருச்சபை. எபேசியர் 3 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். திருச்சபை என்னும் வார்த்தையை கேட்கும்போது உங்கள் மனதில் தோன்றும் முதலாவது காரியம் என்ன? வண்ண கண்ணாடி ஜன்னல்களா, ஆர்கன் வாத்திய இசையா, அங்கிகளா, மெழுகுவர்த்திகளா, காணிக்கை பெட்டியா? கிறிஸ்துவண்டை இருக்கப்பட்ட ஆனால் திருச்சபையை பற்றி அதிகம் சிந்திக்காத மக்களிடம் பேசுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக போதகர் ஸ்மித் கூறுகிறார். தனித்துவத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். இதில் திருச்சபை எங்கு பொருந்தி வரும் என்பதை காண்பது எப்பொழுதுமே அவ்வளவு எளிதானதல்ல. திருச்சபையின் பயன் என்ன? ஒரு சிலர் திருச்சபை ஆராதனைக்காக இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் நீங்கள் தனியாகவோ சில நண்பர்களுடனோ ஆராதிக்க முடியும். வேறு சிலரோ திருச்சபை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் சுவிசேஷமானது உறவுகளின் மூலமாகவே அறிவிக்கப்படுகிறது. எனவே கிறிஸ்து உங்களை வைத்திருக்கும் இடத்தில் நீங்கள் அவருக்கு சாட்சியாய் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஏன் ஒரு சபை தேவைப்படுகிறது? மற்றும் சிலர் திருச்சபை ஐக்கியம் கொள்வதற்காக இருக்கிறது என நம்புகிறார்கள். ஆனால் சில நண்பர்களுடன் ஆழ்ந்த ஐக்கிய உறவு உங்களுக்கு இருந்தால் அதிலேயே நீங்கள் ஒரு பெரிய சபையினருடன் காண முடியாத தனிப்பட்ட ஐக்கிய நிலையை காண்பீர்கள். ஆகவே ஒரு திருச்சபை நமக்கு ஏன் தேவைப்படுகிறது? பிரச்சனையானது இந்த கேள்வியுடன் சம்பந்தப்பட்ட எதையும் விட ஆழமானதாய் இருக்கிறது. சிலர் திருச்சபையால் தங்களது விசுவாசம் காயப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லுகிறார்கள். ஒரு போதகர் அல்லது குருவானவர் அவர்களுக்கு தவறிழைத்தார்கள், ஒரு சபை பிளவுபட்டது, அல்லது யாரோ அவர்களை புண்படுத்தினார்கள். ஆகவே அப்போதிலிருந்து அது ஒரு தடையாகவே இருந்து வருகிறது. மேற்கூறிய கேள்விகளை நேர்மையோடு எதிர்கொள்வது முக்கியமானதாகும். புதிய ஏற்பாடு அப்படித்தான் செய்கிறது. ஆதி திருச்சபைகள் பூமியில் பரலோகத்தை பிரதிபலித்ததாக அப்போஸ்தலர்கள் தெரிவிக்கவில்லை. மாறாக தவறான பாலியல் நடத்தை, சட்ட ரீதியான வாக்குவாதம், போதக ரீதியான பிழைகள், ஆளுமைத்தன்மையின் நிமித்தம் பிரிவினைகள், ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றிய மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுகள், சுயநலம், மனதுருக்கமின்மை, பாரம்பரிய உபதேசம், சர்வாதிகாரம், பெருமை, சூழ்ச்சி நிறைந்த தலைவர்கள், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பணத்தை கையாள்வதில் முறைகேடு ஆகிய பிரச்சனைகளை பற்றி புதிய ஏற்பாட்டு நிறுவனங்கள் பேசுகின்றன. இந்த பட்டியல் மனசோர்வடைய வைக்கிறது. ஆனாலும் அந்த நேர்மை புத்துணர்வு ஊட்டுவதாயிருக்கிறது. திருச்சபைகள் சீர்படுத்தப்படுகிற நிலையில் இருக்கும் பாவிகளின் குழுக்கள் ஆகும். ஆனால் இயேசுவே தங்களது ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள் அனைவருமே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. கடைசி நாளிலே சில பிரசங்கியார்கள், ஊழிய தலைவர்கள் மற்றும் சபை அங்கத்தினர்கள் ஆகியோர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வெளியிலே தாங்கள் நின்று கொண்டிருக்க காண்பார்கள். கிறிஸ்து அவர்களிடம், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்வார். வேத வசனங்கள் திருச்சபையின் பாவங்களை நேர்மையுடனே கூட அறிக்கையிடுகிறதையும் அதை சுற்றி காட்டுவதும் இன்றி நாம் தீவிரமாய் சீர்படுத்தப்பட வேண்டிய திருச்சபைக்கான ஒரு தரிசனத்தையும் நமக்கு தருகின்றன. தேவனுடைய நோக்கம் உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வர வேண்டும் என்பதே ஆகும். எப்பொழுதுமே தேவனுடைய நோக்கம் தமது அனந்த ஞானத்தை உன்னதங்களில் உள்ள எண்ணிலடங்காத பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்துவதாகவே இருந்து வந்துள்ளது. இதை அவர் செயல்படுத்தும் வழி திருச்சபையின் மூலமாகவே அமைந்துள்ளது. தேவன் உலகத்தின் ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் ஜனங்களை இயேசுவினிடமாய் திருச்சபை என்னும் ஒரு புதிய சமுதாயத்துக்குள் அவர்களை கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறார். அந்த சபை இனம், மொழி மற்றும் கலாச்சார தடைகளை எல்லாம் கடந்ததாக இருக்கிறது. தேவனின் புதிய சமுதாயத்துக்குள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். யூதரும் அராபியரும் கருப்பரும் வெள்ளையரும் வாலிபரும் முதியோரும் செல்வந்தரும் ஏழையரும் என்று இப்படி எல்லாருமே ஒரு புதிய சமுதாயத்தில் ஒன்று கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். இந்த உலகம் இதை குறித்து கனவு காண்கிறது. நம்மை வேறுபடுத்துகிற அனைத்தையும் கடந்த ஆழ்ந்ததொரு ஐக்கியத்தை கிறிஸ்துவில் நாம் ஒருவர் மற்றவருடன் கொண்டிருக்கிறோம். நாம் சற்று குறிப்பான விதத்தில் இதை பார்ப்போம். ஒரு வான் இயற்பியல் பேராசிரியர் கத்தரை அறியாத தனது உடன் பணியாற்றும் சக பேராசிரியரை விட கல்வியறிவற்ற ஒரு விசுவாசியுடன் அதிகம் ஒத்துப்போகிறார். கிறிஸ்துவை அறிந்த ஒரு கோடீஸ்வரர் கிறிஸ்துவை குறித்து எதுவுமே அறியாத பணக்கார நண்பர்களை விட மிகவும் ஏழ்மையில் உள்ள ஒரு விசுவாசியுடன் அதிகம் ஒத்துப்போகிறார். சாஸ்திரிய சங்கீதத்தை ரசிக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஒரு இரட்சகருக்கான தங்களது தேவையை ஒருபோதும் உணர்ந்திராத சிம்பனி இசைக்குழுவில் உள்ள தன் நண்பர்களை விட இயேசுவை நேசிக்கும் ஓர் உயர்நிலை பள்ளி ராப் இசைக்கலைஞருடன் அதிகம் ஒத்துப்போகிறார். கல்வி, வருமானம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றின் வேறுபாடு ஒரு குறிப்பிட்ட கால அளவே நீடிக்கும். ஆனால் தேவ ஜனங்களின் ஐக்கியம் நித்தியமானது. திருச்சபையின் மூலமாக காட்சிப்படுத்தப்படும் தேவனின் ஞானத்தை காணும்போது தேவ தூதர்களும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறார்கள். மிக சரியாக சொல்வதானால் திருச்சபை என்பது என்ன? ஒவ்வொரு நாள் காலையிலும் மூன்று கிறிஸ்தவர்கள் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்தால் அவர்கள் ஒரு திருச்சபையா? அவர்கள் காஃபி மற்றும் டீ கடைகளில் வேதாந்தத்தை பற்றி பேசினால் எப்படி? உங்களது சிறுகுழு அல்லது ஜெபக்குழு திருச்சபையா? ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு திருச்சபையா? அப்படி இல்லை என்றால் ஏன் இருக்கக்கூடாது? அதிக எண்ணிக்கையிலான கிறிஸ்தவர்கள் திருச்சபை என்பது எந்த நேரத்திலும் அல்லது எவ்விடத்திலும் கிறிஸ்தவர்களாக கூடி வருகிறது என்றும் எண்ணுகிறார்கள். அவர்களின் எண்ணம் சரியா? திருச்சபையை பற்றி பேசிய போது இயேசு சொல்ல வந்தது என்ன? இயேசு சபை என்ற வார்த்தையை இரண்டு முறைகள் பயன்படுத்தினார். அவர் சொன்னது திருச்சபையை குறித்த வரையறையை நமக்கு வழங்குகின்றது. முதன் முறையாக அவர் இயேசு கிறிஸ்து என்று பேதுரு அறிக்கை செய்தபோது சொன்னார். இயேசு அவரிடம், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். இங்கே கிறிஸ்துவோர் உள்ளூர் திருச்சபையை பற்றி அல்லது ஒரு சபை பிரிவை பற்றி பேசவில்லை. ஆனால் எல்லா காலங்களிலும் மற்றும் எவ்விடத்திலும் உள்ள அனைத்து விசுவாசிகளை பற்றி பேசுகிறார். அனைத்து விசுவாசிகளையும் கொண்டிருக்கிறதான ஒரே திருச்சபை தான் இருக்கிறது. அதை கிறிஸ்துவே கட்டி எழுப்புகிறார். இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஓர் உள்ளூர் திருச்சபையை பற்றி அல்லது ஒரு சபை பிரிவை பற்றி நீங்கள் அவ்வாறு சொல்ல முடியாது. தங்கள் வழியை விட்டு விலகி மூடப்பட்ட சபைகளையும் சபை பிரிவுகளையும் குறித்த சோக கதைகள் உலகெங்கிலும் உண்டு. ஆனால் கிறிஸ்து கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் திருச்சபையானது ஜீவன் உள்ளதாயும் ஆரோக்கியமாயும் இருக்கிறது. அது எக்காலத்திலும் எவ்விடத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளையும் ஒன்றிணைத்து வருகிறது. இரண்டாம் முறையாக சபையை பற்றி பேசும்போது அவர், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் சரி கூடாமல் போனால் இரண்டு ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து என்று சொன்னார். சபை என்னும் வார்த்தை இங்கே மிக தெளிவாக வித்தியாசமானதொரு அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. அது எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உள்ள அனைத்து விசுவாசிகளுக்கும் அதை தெரியப்படுத்து என்று பொருள்பட முடியாது. எவராலும் அதை செய்ய முடியாது. இயேசு இங்கே ஒரு உள்ளூர் விசுவாசிகளின் திருச்சபையை பற்றி தான் தெளிவாக பேசியிருக்கிறார். எனவே சபை என்னும் வார்த்தையை நம் ஆண்டவர் இரண்டு விதங்களில் பயன்படுத்தினார். முதலாவது, எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உள்ள அனைத்து விசுவாசிகளையும் விவரிப்பதற்காக. இரண்டாவது, உள்ளூர் விசுவாசிகளின் திருச்சபையை விவரிப்பதற்காக. திருச்சபை என்பது தாங்களாகவே தேர்ந்தெடுத்து கொள்ளும் மக்கள் குழு அல்ல. அது ஒருபோதும் நீங்களும் நானும் மற்றும் நாம் தெரிந்து கொள்ளும் சில நண்பர்களும் மட்டுமே அல்ல. கிறிஸ்து ஜனங்களை தம்மில் விசுவாசம் கொள்ளும்படியாக செய்து அவர்களை உள்ளூர் சபைகளில் கூட்டி சேர்த்து தமது திருச்சபையை கட்டி எழுப்புகிறார். திருச்சபை இப்பொழுது இருக்கும் நிலைக்கும் அது பின்வரும் நாளில் இருக்கப் போகும் நிலைக்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். முன்பொரு காலத்தில் பொல்லாததொரு சித்தியும் அழகற்ற இரு சகோதரிகளையும் உடைய ஒரு சிறு பெண் இருந்தாள். அவள் சமையல் அறையில் வேலை செய்வதற்கு உட்படுத்தப்பட்டு கந்தலான ஆடைகளுடன் அடுப்பு தனலண்டையிலேயே எப்பொழுதும் உட்கார்ந்திருப்பாள். ஆகவே சிண்ட்ரெல்லா என்று அவளை அழைத்தார்கள். ஒரு நாள் ராஜாவானவர் தேசத்தில் கன்னிகளாயிருந்த அனைத்து இளம் பெண்களையும் தனது அரண்மனையில் நடைபெற்ற ஒரு மாபெரும் நடன விருந்துக்கு அழைப்பித்தார். அவர் இளவரசரான தனது குமாரன் காதலித்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினார். அழகற்ற அந்த இரண்டு சகோதரிகளும் நடன விழாவிற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் சிண்ட்ரெல்லாவுக்கோ உடுத்தி கொள்ள நேர்த்தியான ஆடைகள் இல்லை. ஆகவே அவள் வீட்டிலேயே விட்டுவிடப்பட்டாள். பின்பு அவளுக்கு பாதுகாவலாயிருந்த தேவதை அவளை மந்திர கோலால் தொட்டதும் சிண்ட்ரெல்லாவின் கந்தல் ஆடைகள் எழில் மிகுந்த ஆடைகளாக மாறிவிட்டன. ஆனால் அது நள்ளிரவு வரையில்தான். சிண்ட்ரெல்லா நடன விழா அரங்கிற்குள் வந்ததும் அவள் இளவரசரின் இதயத்தை கவர்ந்து விட்டாள். அவள் அவ்விடமிட்டு கிளம்ப வேண்டிய நள்ளிரவு வரையிலும் அவர்கள் நடனமாடினார்கள். ஆனால் சிண்ட்ரெல்லா நடன அரங்கத்தை விட்டு ஓடிய போது அவளது கண்ணாடி காலணிகளில் ஒன்று கலன்று விழுந்து விட்டது. அந்த இளவரசர் தான் நேசிக்கும் அந்த பெண்ணை கண்டுபிடிப்பதற்கு தீர்மானித்தார். அவர் அந்த தேசத்தின் ஒவ்வொரு கன்னிகையின் பாதத்திலும் அந்த ஒற்றை காலணி பொருந்துகிறதா என்று சோதிக்கும்படியும், அது யாருக்கு சொந்தமானதோ அந்த பெண் அரண்மனைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் ஆணை பிறப்பித்தார். சிண்ட்ரெல்லா வீட்டில் அமர்ந்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவள் கந்தலாடைகளை உடுத்தி கொண்டு அழகற்ற தன் இரு சகோதரிகளால் ஏளனம் செய்யப்பட்டு பொல்லாத தன் சித்தியால் ஒடுக்கப்பட்டவளாக இருக்கிறாள். ஆனால் அவளது முடிவோ அன்பும் சந்தோஷமும் நிறைந்த அரண்மனை வாழ்வாகும். அதுவே திருச்சபையை குறித்த அற்புதமான ஒரு சித்தரிப்பாகும். திருச்சபையும் இதே போல்தான் சில வேளைகளில் ஏதோ கந்தலாய் காணப்படுகிறது. மற்றொரு புறம் அவளை இகழுகிற மற்றும் மதிப்பற்றவளாகவும் கருதுகிற அழகற்ற சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்கிறார்கள். அவளை துன்புறுத்துகிற மற்றும் சிறைப்படுத்துகிற பொல்லாததொரு சித்தியை கொண்டிருக்கிற உலகின் பகுதிகளும் உண்டு. ஆனால் கிறிஸ்து இந்த திருச்சபையில் அன்பு கூறுகிறார். அவரே அவளை தம் இல்லத்திற்கு கொண்டு வருவார். கிறிஸ்து சபையை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும் போது நாம் கந்தலும் கிளிசலுமான ஆடைகளை உடுத்திருக்க மாட்டோம். திருச்சபையானது கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒன்றாயிருக்கும். திருச்சபை ஒளிர்ந்து பிரகாசிக்கும். அது மகிமையுள்ளதாக இருக்கும். மேலும் அது கிறிஸ்துவின் சந்தோஷத்தில் என்றென்றும் பங்கடையும். திருச்சபைதான் கிறிஸ்து தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள போகும் மனவாட்டி என்பதை எப்பொழுதுமே நினைவில் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ பள்ளிகள், இறையியல் கல்லூரிகள், மிஷினரி மற்றும் சுவிசேஷன் நிறுவனங்கள் ஆகியவை மணவாளருக்காக ஆயத்தப்படும் மனவாட்டிக்கு ஒத்தாசை செய்யும் தோழிகள். மனவாட்டியானவளுக்கு அவளது தோழிகள் தேவை. ஆனால் மனவாட்டியை விட அதிகமாய் மனவாட்டியின் தோழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாபெரும் தவறாகும். வேதாகமத்தின் இறுதியில் பரலோகத்திலிருந்து அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று திரள் கூட்டமான ஜனங்கள் ஆரவாரமாய் சொல்லும் சத்தத்தை அப்போஸ்தலராகிய யோவான் கேட்கிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். திருச்சபையானது சீரமைக்கப்பட்டு வருகிறதான நிலையில் காணப்படுகிறது. அது தேவன் தன்னை அழைத்திருக்கிறதான முழுமையான நிலையை இன்னும் எட்டவில்லை. அத்துடன் ஒரு நாள் அது அடையப்போகும் நிலையையும் இன்னும் அடையவில்லை. ஆனால் திருச்சபையானது கிறிஸ்துவின் மனவாட்டியாகும். அவர் அதற்காக தமது ஜீவனையே கொடுத்தார். தேவனுடைய நோக்கத்தின் மையமும் திருச்சபை ஆகும். ஹைடல்பர்க் வினாவிடை போதனை: திருச்சபையை குறித்து நீங்கள் விசுவாசிப்பது என்ன என்னும் கேள்விக்கு இப்படியாக பதில் அளிக்கிறது. உலகத்தின் துவக்கத்திலிருந்து அதன் முடிவு பரியந்தம் முழு மனுக்குலத்திலும் இருந்து நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையான விசுவாசத்தில் ஒன்றாக இருக்கின்ற ஒரு சபையை தேவனுடைய குமாரன் தம்முடைய ஆவினாலும் வார்த்தையினாலும் ஒன்று சேர்த்து ஆதரித்து தமக்குரியவர்களாக பாதுகாக்கிறார். மேலும் நான் அந்த சபையில் உயிருள்ள அங்கத்தினராக போதும் என்றென்றைக்கும் இருப்பேன். இதுவே கிறிஸ்துவினுடைய பரிசுத்த உலகளாவிய திருச்சபையை குறித்த எனது விசுவாசமாக இருக்கிறது.